ஆடி பெருக்கு என்ற நிலையில் அஞ்ஞானத்தை நாம் பெருக்குதல் வேண்டும். சதுர்த்தி என்ற நிலையில் தீமைகளை கரைத்திடும் சக்தியாக நாம் வளர்க்க வேண்டும். நம்மை அறியாது இந்த வாழ்க்கையில் நாம் எத்தனையோ தீமையான உணர்வுகள் சந்தர்ப்ப வசத்தால் மற்றவர்களுடைய தீங்கு விளைவிக்கும் உணர்வுகளோ மற்றவர்கள் துயரப்படும் உணர்வுகளோ இது எத்தனையோ நாம் சந்திக்க நேருகின்றது, பார்க்க நேருகின்றது, நுகர நேருகின்றது. அந்த உணர்வுகளை நாம் பெருக்காது, அந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் பெருகாது. மாதம் ஒரு நாள் சதுர்த்தி என்று சொல்வது போன்று அந்தந்த மாதத்தில் வரும் தீமைகளை அது நமக்குள் வளராது, பெருகாது, அதை நிறுத்தி அதே சமயத்தில் வருடத்திற்கு ஒரு நாள் விநாயகர் சதுர்த்தி என்று அனைவரும் ஏகோபித்த நிலையில் தங்களை அறியாது சேர்த்த ஒருவருக்கொருவர் பதிவான உடலுக்குள் விளைந்த தீய வினைகளை நிறுத்தும் விதமாக எல்லோருமே அந்த அகசியன் துருவனாகி துருவ மகர்ஷியை துருவ நட்சத்திரமான அந்த ஆற்றல் மிகுந்த சக்திகளை அதிக நேரம் எடுத்து நமக்குள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை நிமித்தம் வேதனைப்பட்டது, நோய்வாய்ப்பட்டது, செழிப்புப்பட்டது, சங்கலப்பட்டது, பிறர் மேல் கோவப்பட்டது, குரோதப்பட்டது, வெறுப்படைந்தது, இப்படி எத்தனையோ உணர்வுகள் நமக்குள் பெருகி இருக்கும். அவைகள் நமக்குள் வளராத வண்ணம், பெருகாத வண்ணம் அதை கரைப்பதற்குத்தான் இதுபோன்று வருடத்திற்கு ஒரு நாள் நினைவு கொண்டு வந்து நம்மை அறியாது இவ்வாறு இருள் சூழ்ந்த உணர்வுகளை அது உருவாகுவதற்கு நாம் இடம் கொடுக்காது, அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக நாம் வளர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வித்து அதற்குண்டான சத்து கிடைக்கவில்லை என்றால் அது வாடிவிடும். அதுபோன்று அதற்கு சாப்பாடு இல்லை என்றால், அதற்கு நீர் இல்லை என்றால் அது வாடி அது செயல் இழந்து விடும். இதுபோன்றுதான் இப்பொழுது சொன்ன மாதிரி ஒருவருக்கொருவர் பதிவான வேதனைப்படும், செழிப்பு அடையும், சங்கடப்படும், ஆத்திரப்படும் இதுபோன்ற தீய வினை வித்துகள் அது ஒவ்வொருவருமே இதுபோன்று அன்றைய தினம் இது ஒரு விரதம் போன்று அந்த மகரிஷியின் அருள்சக்தி நான் பெற வேண்டும், என் ரத்த நாளங்களில் கலக்க வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று தன் உடலுக்குள் இதை வலுவாக அது ஆக்கிக் கொண்ட பின் நாம் யாரையெல்லாம் பார்த்தோமோ, யாரையெல்லாம் நாம் பழகினோமோ, யார் மீதெல்லாம் நாம் வெறுப்பு கொண்டோமோ, பகைமை கொண்டோமோ, அவர்களை எல்லாம் எண்ணி அந்த மகரிஷியின் அருள்சக்தி அவர்கள் பெற வேண்டும் என்று இந்த நினைவினை நாம் கொண்டு வந்து இப்படி நாமும் செய்ய வேண்டும். நம்முடன் பழகி வரும் இதே உணர்வுகளை எண்ணி அந்த மகரிஷியின் அருள்சக்தி ஒவ்வொருவரும் பெற வேண்டும். அவர் குடும்பம் முழுவதும் அந்த அருள்சக்தி பெற வேண்டும். அவர் தொழில் வளம் பெற வேண்டும், உடல் நலம் பெற வேண்டும், மனபலம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்று இதை பலமுறை இதை எண்ணி இதுபோன்று ஒரு அலை வரிசையாக நாம் இது உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு வேப்ப மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கசப்பின் மனம் மற்ற மனங்களை, மற்ற செடிகளோ மற்ற எது இருந்தாலும் அந்த மனம் தனக்குள் வராது, அது ஆன்மாவிலே அது வலுக்கொண்டதாக அமைத்து அதை உந்தி தள்ளுகின்றதோ, ஒரு ரோஜாப்பினுடைய துவர்ப்பின் மனமே அருகில் வந்தாலும் அது எப்படி விரட்டி செல்கின்றதோ, இதுபோன்று நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த மகரிஷியின் அருள்சக்தி பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும் என்று இந்த உயர்ந்த சக்தியை எல்லோரும் அந்த ஒரே நேரத்தில் அது எண்ணி எடுக்கப்பட போகும்போது இந்த வேப்ப மரத்தின் உந்து விசை கொண்டு ரோஜாவினுடைய மனம் ஓடுவது போன்று நாம் இந்த வாழ்க்கையில் நாம் வாழும் இடங்களில் நம் ஊரிலே நம் நாட்டிலே இதுபோன்ற தீய வினைகள் அந்த தீய செயல்களை உருவாக்கும் அந்த உணர்வின் அலைகள் அது துரத்தி அடிக்கப்பட்டு அது ஓடத் தொடங்குகின்றது. அது கடல் அலைகள் மோதி மோதி வரும்பொழுது அந்த ஈர்ப்புக்குள் அது சிக்கப்பட்டு அது அமிலப்பட்டு அந்த கடலுக்குள்ளேயே அது சென்று அடங்கி விடுகின்றது. நாம் வாழும் இடம் அது பரிசுத்தமாகின்றது, பரமாத்மாவும் தூய்மையாகின்றது, நமது ஆன்மாவும் தூய்மையாகின்றது. நாம் எப்படித்தான் தினசரி நம் உடலிலே பட்ட அழுக்கினை அது குளித்து தூய்மையாக்கி நாம் வந்தாலும் அடுத்து மீண்டும் அதிலே அழுக்கு ஒட்டத்தான் செய்கின்றது, மறுபடியும் மறுநாளும் மீண்டும் குளிக்கத்தான் செய்கின்றது. இதுபோன்று இந்த வாழ்க்கையில் ஒரு தடவை அது சதுர்த்தி செய்து அல்லது வருடத்திற்கு ஒரு முறை சதுர்த்தி செய்துவிட்டு நிறுத்துவதல்ல, அடிக்கடி இதுபோன்று அது எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் இதுபோன்று பகைமையோ இருள் சூழும் உணர்வுகளோ வந்தாலும் அதை நினைவு கொண்டு வந்து அந்த மகரிஷியின் சக்தியை நாம் பெருக்க இது பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு வித்து அது மண்ணிலே விழுந்து விட்டால் அதற்குண்டான சத்து சீதோஷ்ண நிலை அந்த இனமான அந்த ஆற்றல்கள் அருகிலே இருந்தால் அது எடுத்து செழிப்பாக வளரத் தொடங்கும். இதுபோன்றுதான் நமக்குள் இந்த தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் அதற்குண்டான ஆகாரம் கிடைத்தால் அந்த வித்து பதிவாகிவிட்டால் மீண்டும் அதனுடைய கிளர்ச்சிகளை தோண்டி அது வளரத்தான் செய்யும். அது இதுபோன்று வராதபடி இதை மாற்றி அமைத்த அறிஞானி உடலை நாம் நமக்குள் பெருக்கி அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை நாம் நம் ஆன்மாவிலே அதிக நேரம் அது பெருக்க ஆடி பெருக்கு ஆக ஆடி அசைந்து வரக்கூடிய இது போன்ற நிலைகள் எப்படி மற்றொன்றுடன் அது இணைந்து அது வளர்வதற்கு பெருகுவதற்கு காரணமாக இருக்கின்றது. இதுபோன்று நாம் அந்த மகரிஷிகள் ஞானியில் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் இந்த பூமியில் இந்த காற்று மண்டலத்தை துருவத்தின் வழி வருவதை அதை நமக்குள் கவர்ந்து பெருக்கி மீண்டும் மீண்டும் அது அதிக அளவிலே நினைவு கொண்டு வந்து இது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த பரமாத்மாவையும் நாம் தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக இது பரப்பினம் என்றால் இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் அதற்கு உணவு இல்லாதபடி அதற்கு சாப்பாடு இல்லாதபடி நாம் வாழும் இடங்களிலிருந்து அது விலகி சென்று விடுகின்றது. பரமாத்மா தூய்மை அடைகின்றது. ஆக நாம் எப்படி நன்னீரால் அங்கே குளித்து நீராடுகின்றமோ இதுபோன்று இந்த மெய் உணர்வுகளை நமக்குள் சேர்த்து இந்த ஆன்மாவிலே தீமையான விளைவுகள் வராத வண்ணம் உருவாகாத வண்ணம் அந்த அசுத்தம் சேராத வண்ணம் நாம் இதை தூய்மைப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். ஆக நாம் என்றுமே அந்த உயிருடன் ஒன்றிய உணர்வுகள் அனைத்துமே ஒளியின் சுடராக அகஸ்தியன் துருவனாய் துருவ மகரிஷியாகி அந்த துருவ நட்சத்திரமான அந்த உணர்வுகளை நாம் கவர்ந்து இந்த மெய்ப்பொருள் காணும் திறனாக நாம் வளர்க்க வேண்டும். ஏனென்றால் நமது உயிர் அது மெய். ஆக இந்த உண்மையின் உணர்வுகளை நாம் உணர்ந்து கொண்டு மெய்ப்பொருள் மெய்ஞானிகள் அந்த உணர்வுகள் வெளிப்படுத்தியதை நாம் கவர்ந்து ஏனென்றால் இந்த உயிர் தீயிலே பட்டாலும் அது அழிவதில்லை, அது வேகா நிலை கொண்டது. ஆனால் இந்த உடல் எல்லாம் போய்தான், இதில் சேர்த்து கொண்ட உணர்வுகளும் போய்தான் அது கரைந்து விடுகின்றது. இந்த உயிர் எப்படி வேகா நிலை இருக்கின்றதோ, அழியா தன்மை இருக்கின்றதோ, மெய்ப்பொருளாக இருக்கின்றதோ அந்த மகா ஞானிகள் உணர்வை அதற்குள் நாம் சேர்த்து நம் உயிரோடு ஒன்றி இந்த உணர்வு அனைத்தையும் என்றுமே அந்த அருள் ஒளியின் சுடராக நாம் பெருக்க இந்த உணர்வு ஓங்கி வளர அவர்கள் எப்படி அந்த வேகா நிலை பெற்று விண்ணிலை வாழ்கின்றார்களோ வளர்கின்றார்களோ அந்த எல்லையை அடைய முடியும். ஆகவே நாம் இந்த வாழ்க்கை நிமித்தம் கஷ்டம் என்றும் நஷ்டம் என்றும் துன்பம் என்றும் துயரம் என்றும் தொழில் என்றும் அது சரியில்லை என்று எண்ணாதபடி அது நாம் அஞ்ஞானிகளை நாம் பெருக்க அதன் வழி வாழ அந்த உணர்வுகளை நாம் அனைவருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று செலுத்தி இதுபோன்று அந்த ஞானிகள் அருள்வட்டத்திலே நாம் வாழ இதுபோன்று ஒரு ஆடி பெருக்கு என்ற நிலையை நாம் அதை பெருக்கி அதை நாம் வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அஞ்ஞானி உணர்வுகளை நாம் பெருக்குவோம். அந்த அஞ்ஞானி உணர்வுகளை அனைவரும் பெருக அனைவருக்கும் அது கிடைக்க செய்யக்கூடிய சக்தியாக நாம் வாழ்வோம் வளர்வோம் என்றும் அந்த மகரிஷி நல்வட்டத்தில் மகிழ்ந்து வாழ்வோம் என்று ஆனால் குரு இந்த சந்தர்ப்பத்தில் இதை பெருக்க வேண்டிய முறைகளை இதிலே வழிகாட்டுகின்றார்கள்.
தனது வாழ்க்கையில் இதே போல நாம் ஒவ்வொன்றும் சேர்த்து வினையாக சேர்த்து நமக்கு நல்ல குணத்தை கரைத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் யோகோபித்த நிலைகள் கொண்டு நாம் யாரெல்லாம் எண்ணி எனக்கு இவன் தீங்கி செய்தான், என் பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சு, எனக்கு கொடூரத்தன்மை செய்தான் என்று இந்த எண்ணங்களை நமக்குள் அது பெருக்கி அதனின் தன்மைகள் தன் எண்ணத்தை அறிவெருக்கி எவ்வாறு நமக்குள் பெருகி வந்தது என்ற நிலையும் இதை பெருக அது தடைப்படுவதற்கு நான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடத்திலும் நான் சேர்த்துக் கொண்டது மாதத்தில் ஒரு சதுர்த்தி உண்டு. அந்த சதுர்த்தியில் தீமைகளை நீக்கிவிட்டு அருள் ஞானி உணர்வுடைய நிலைகளை தமக்குள் பெருக்கி அதை எப்படி நீக்க வேண்டும் என்ற உணர்வை தனக்குள் சேர்ப்பது மாதத்தில் வரலாம் வருடத்தில் ஒரு நாள் நாம் சேர்த்துக் கொண்ட நிலைகளை நாம் எல்லோ மக்களுடைய இடத்திலும் நாம் நம்ம எரியாமல் அது வளர்ந்த நிலைகளை அது நீக்க செய்வதற்கு எல்லோரும் அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு இதையெல்லாம் உணர்த்தானோ இந்த உண்மை உணர்ச்சி அகர்ச்சி அகசியின் நிலைகள் அவன் துருவ நட்சத்திரமாகி அந்த உணர்வின் தன்மை அன்றைகளும் நாம் அதிகமான நேரம் தமக்குள் பெருக்க வேண்டும். இந்த பெருக்கிய நிலைகள் கொண்டு நம்ம வாழ்க்கையில் யாராரிடமெல்லாம் அன்பு கொண்டு வேதனைப்பட்டோமோ, யாராரிடம் அந்தால் அது நோயின் தன்மை சொல்லி நமக்கு வேதனை உணர்வு நமக்கு விரைந்ததோ, அது பெருகி நமக்கு நல்ல நன்மைகளை அது கிடைத்ததோ, இதுபோல நாம் கோபத்தால் வெறுப்பால் குரோகத்தால் எத்தனையோ உணர்வுகள் நமக்குள் பதிவான அது நமக்குள் பெருகியதை நாம் அருள் மகரிஷின் உணர்வை நமக்குள் அதிகமாக பெருக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த தீமையை தனக்குள் வளராது அது கரைத்தல் வேண்டும். இப்ப நான் அதை எண்ணுகிறேன் என்றால் நான் யாராரெல்லாம் நான் எண்ணினேனோ, இங்க இருக்கக்கூடிய அவர்கள் நீங்க யாரார் கூட எல்லாம் பேசினீர்களோ அவர்களெல்லாம் நினைவு கொண்டு எங்களுக்குள் அந்த தீமைகள் மறைந்து மெய்ஞான உணர்வுகள் எங்களுக்குள் படர்ந்து எங்கள் அறியாத இழுகள் நீங்கி மெய்ஞான உணர்வுகள் எங்களுக்குள் பெருக வேண்டும் என்று ஒரு மேலருக்கு பாசத்தால் பதிவு செய்ததோ தீமையால் பதிவு செய்த நிலையோ இதுபோன்ற தீமைகள் உருவாக்கும் உணர்வு நிலையோ நமக்குள் நிலைத்திடாது. அதை கரைத்திடல் வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வாறு சொன்னது. ஆக நாம் அனைவரும் ஏகோபித்த நிலைகள் கொண்டும் நமக்குள் பகமையே இல்லை. ஆக அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியா சக்தி பெற வேண்டும் என்றும் நாம் அவர்களுக்கு நினைக்க நாம் அவர்களும் நாம் என்ன நமக்குள் பதிவு செய்த இந்த உணர்வுகளுக்கு சாப்பாடு இல்லை. ஆக இதுக்கு சாப்பாடு இல்லைன்னு நமக்குள் என்ன செய்யுங்கிறது சாகும். அதனுடைய செயலை அது குறைக்கும். அதே சமயத்தில் நாம் நமக்குள் ஒருவருக்கொருவர் பேசிய உணர்வுகள் சூரியன் காந்த சக்தியாக கவர்ந்து இது அலைகளாக நம் முன் பறந்து கொண்டிருக்கும். இப்போ ஒரு செடி தனக்குள் அந்த மனத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அதில் விளைந்த வித்தை இன்னொரு பக்கம் அது ஊன்றினால் அந்த ஊன்றும் நிலைகள் கொண்டு தான் எந்த செடி வெளியிட்டதோ தன் இனமான அந்த சத்தை அந்த வித்து விளைந்து அது விளையும். இனி போல அந்த வித்தினை நாம் எடுத்துவிட்டால் அதற்கு அல்லது முடிந்தனாலும் தண்ணி ஊற்றாமல் விட்டால் அது மறைந்துவிடும். மீண்டும் மீண்டும் என்னை இப்படி சொன்னார் என்று அதுக்கு சத்து ஊற்றுவது அது மீண்டும் விளையும். ஆகவே நமக்குள் விளைந்த உணர்வுகள் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நம்மும் படர்ந்திருக்கின்றது இவை அனைத்தும். ஆக நமக்குள் ஒரு மேல் பகிர்ந்த உணர்வு எண்ணத்தை நீக்கிடல் வேண்டும். ஆக அன்றைய தினம் நாம் இதை எண்ணத்தால் எண்ணாதபடி அனைவரும் ஏகோபித்த நிலைகள் கொண்டு அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நாம் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு நாம் யாரையாரெல்லாம் சந்தித்தோமோ அவர்களுக்கெல்லாம் நாம் வெறுப்பு கொண்டோமோ அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அறுவடை பெற வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் தொழில்கள் பெருக வேண்டும் என்று நாம் அவர்களை எண்ணுவதும் அவர் நம்மை எண்ணுவதும் அந்த தீமின் உணர்வுக்கே நாம் இடம் கொடுக்காது. இந்த உணர்வலை அந்த மகிழ்ச்சியத்தை நாம் அனைவரும் நுகர்ந்து எல்லோரும் ஏகுவித்து சொன்னத்தில் இந்த அலையின் வரிசை சென்றத்தினும் இது தனக்குள் இந்த பூமியில் நிற்காது, அது ஓடும். இப்போ ரோஜாப்பூ வேப்ப மரத்தின் உந்து விசையால் எவ்வாறு ரோஜாப்பு நறுமணம் கொடுத்தாலும் இதை கண்டு தொகுப்பின் தகற்றான நிலைகள் ஓடும். இப்ப வேப்ப மரத்திற்கு பக்கம் ரோஜாப்பு வந்தாலும் வேப்ப மரம் தன் கசத்தின் தன்மையால் இதை தன் அருகிலே விடுவதில்லை. ரோஜாப்பு தான் செடியாக இருக்கும் போது அந்த நறுமணத்தின் தன்மை கொண்டு தன் அருகிலே தீமைகள் விடுவதில்லை. இதை போல நாம் இந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் அதிகமாக பெருக்கி இந்த உணர்வின் ஆன்மாவை நமக்குள் பெருக்கும் போது இந்த உணர்வின் எண்ணத்தால் இந்த தீமையான நிலைகள் விளைந்ததை மகிழ்ச்சியின் சக்தி நமக்குள் விளைந்து இந்த உணர்வின் தன்மை நமக்குள் வரும்போது இதை ஓடும். அப்ப கடல் அலைகள் தனக்குள் ஈர்ப்பு சக்தியால் ஈர்த்துக் கொண்டு இருக்கும் வேலைகள் இவை அனைத்தும் அதற்குள் அடங்குகின்றன. ஒன்றோடு ஒன்று மோதும் போது அதன் உணர்வின் தன்மை வேகமாக போகின்றது. அதன் அலைகள் திரும்பி அலைகள் வந்து போகும்போது தன் ஈர்ப்பின் தன்மை வருகின்றது. இதனால் அதிலே இந்த உணர்வுகள் அனைத்தும் கடலுக்குள் அமைத்துவிட்டால் நமக்குள் இருக்கும் பகமையை வராது. இருப்பினும் நாம் இன்று போக சுத்தமாக தொடைத்து நாம் குளித்து விட்டு சென்றாலும் அடுத்த கணம் என்ன செய்கின்றது, அழுக்கப்படுகின்றது, அடுத்த கணம் குளிக்கின்றது. இதே போல நாம் ஒவ்வொரு மாதத்திலும் விநாயகர் சதுர்த்தி இதே போல நம்ம வாழ்க்கையில் வந்த ஒரு நிலைகளை யாருடன் பகமை கொண்டாலும் அந்த பகமையை நாம் நினைவு கொள்ளாது. அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நாம் பெற வேண்டும் என்று என்னுடன் தெரிவித்துவிட்டு அந்த யாருடனெல்லாம் பகமை கொண்டோமோ அவங்க மகிழ்ச்சியால் சக்தி அவங்க குடும்பம் முழுவதும் படர வேண்டும், அவங்க குடும்பம் நலமா இருக்க வேண்டும் என்ற உணர்வை நானும் என்ன வேண்டும், அவர்களும் என்ன வேண்டும். இந்த எண்ண நாள் தான் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த மகிழ்ச்சிகள் நினைகூர்ந்து நம்மை எரியாது போகும் தீமைகளை அந்த மகிழ்ச்சியின் ஆற்று சக்தியை நமக்குள் பெருக்கி பெருக்கி அதனின் வளர்ச்சி தொடரில் நமக்குள் வளர்ந்திடும் சக்தி கொண்டு இந்த பூமியில் நாம் வெளியிடுவதை அனைத்தும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக வருப்பதை மீண்டும் அதில் இருப்பதை நாம் எண்ணத்துடன் கவர்ந்து ஆன்மா கவர்ந்து கொண்டிருக்கும். ஒரு வித்தினை நாம் நிலத்தில் ஊன்றினால் எவ்வாறு அந்த உணர்வின் சக்தியின் தனி கொண்டு அதற்கிலே சென்று அது மனத்தை பார்க்கின்றோமோ அதை போல நமக்குள் எடுத்துக்கொண்ட அனைத்தும் நமக்குள் அதை இழுத்து வெளியிட்டாலும் இந்த உணர்வின் ஆன்மா நமக்குள் இருக்கும். இதை போன்ற நிலைகளை நீக்குவதற்குத்தான் நாம் அனைவரும் இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ளோர் அனைவரும் இதுபோன்ற பிறருடைய பகமையை எண்ணாது அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியின் அருள்வழி பெற வேண்டும் என்று எண்ணுதல் வைக்க செய்வதற்குத்தான் விநாயகர் சதுர்த்தி. நாம் தீமைகளை நிலைகளை நமக்குள் நிறுத்திவிட்டு மெய்ஞானி உணர்வை நமக்குள் பெருக்க செய்வதால் அன்றைய நாள். ஆகவே விநாயகர் சதுர்த்தி என்று நாம் கொலக்கட்டை கும்பிட்டோம், அவன் சப்பரத்தில் தெரித்துக் கொண்டு ஊர் ஊராக நாம் சென்று கங்கையில் கொண்டு கரைத்து அது படனில்லை. இதையெல்லாம் ஐதீகம் என்பது. ஆக நமக்குள் பெருக்க வேண்டியது ஆடி பெருக்கு என்பதே நமக்குள். அந்த மெய்ஞான உணர்வின் சத்தை நமக்குள் பெருக்கி நாம் பெருக்கத்தின் நிலைகள் கொண்டு இன்று தீமையின் நிலைகளை கரைத்து மெய்ஞானின் உணர்வை நமக்குள் பெருக்க. ஆகவே நம்மை அசண்டாடு கொண்டிருக்கும் நம்மை இயக்கத்தின் நிலைகள் ஓடி ஆடிக்கொண்டிருக்கும் அது எப்பொழுது நீரின் தன்மை பெறுகின்றதோ அந்த நீரின் சத்தால் தாவர இனங்களையும் அது எதிரை பயந்தாலும் பெறுகின்றதோ இதைவெல்லாம் அருண்ஞானின் உணர்வுகள் நமக்குள் பெருக்கும் போது அந்த மெய் உணர்வின் தன்மை ஒளியாக நமக்குள் பெருக்கி அந்த உணர்வின் தன்மையாக இன்று நாம் மகரிஷி நல்வட்டத்தில் அருண்ஞானியுடைய உணர்வை நாம் பெருக்கி நமது வாழ்க்கையில் அணிய வரும் தீமைகளை அடக்கி நம் வாழ்க்கையில் ஆக தீமையான உலகிலிருந்து நாம் விடுபட்டு ஆக தீமையிலிருந்து அனைவரும் விடுபட வேண்டும் என்ற நிலையில் இந்த பரமாத்மாவை சுத்தப்படுத்துவேன். பரம் என்பது நமது பூமி. இதற்கு ஆத்மாவா இருப்பது நம் உடல் என்று பேசிய உணர்வுகள் இவை அனைத்திருக்கின்றன. ஆனால் நாம் கேட்டறிந்த உணர்வு நமக்கு உடலாக பதிந்துள்ளது. ஆனால் தன் எண்ணத்தையும் சக்தி அதாவது கவர்ந்து நம் ஆன்மாவும் மாற்றும். ஆக இந்த வாழ்க்கையில் நாம் எதை எதையெல்லாம் பெருக்கியிருந்தோமோ வேதனையோ கோபமோ குரோதரமோ வெறுப்போ எந்த உணர்வின் தன்மை நாம் பெருக்கின்றோமோ அந்த பெருக்கிய நிலைகள் கொண்டு நமக்குள் அது பெருகி நம்மை வீழ்த்திவிடும். ஆக இதைப்போல எல்லாரும் அந்த மகிழ்ச்சியாளர்கள் சக்தி பெற வேண்டும் என்று இதை பெருக்கிவிட்டார் எல்லோரிடத்தில் அந்த தீமைகள் நமக்குள் அது பெருக வேண்டும் என்று எல்லோருக்கும் பெருக வேண்டும் என்பது அந்த மகிழ்ச்சியான சக்தி நமக்குள் பெருகி நமக்குள் இருக்கக்கூடிய தீமையான குணங்கள் இருந்தாலும் அது அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் பெருகி தீமையற்றதாக நமக்குள் பெருகும். ஆகவே இந்த நிலைகள் செய்யதான் ஆடி பெருக்கின்ற நிலைகள் என்ற காவியங்களை தெளிவாக எடுத்துரைத்து மனிதன் வாழ்க்கை தொடரில் மறந்திருந்தாலும் நினைகொள்ளும் நாளாக இந்த நிலைகள் வைத்து நாம் ஆடி பெருக்கு எப்படி நீராடுகின்றனோ இதுபோல நமக்கு அருள் ஞானின் நமக்கு அந்த உள் செலுத்தி தீமைகளை அகற்றி அருள் ஞானிகளை நமக்குள் பெருக்கி ஆக எங்கும் இருநீச்சி பொருள்காணும் உணர்வாக நமக்குள் பெருக்கிடல் வேண்டும். அருள் மகிழ்ச்சியில் காட்டி அறுவழியில் நாம் மெய் ஞானத்தை பெருக்குவோம் மெய் உணர்வை பெருக்குவோம் என்றால் மெய் என்பது நமது உயிர். அது என்றும் மெய்யானது. இந்த உடலை விட்டு நாம் அகன்றாலும் அந்த உயிர் மெய்யான நிலைகள் இயக்கிக் கொண்டிருந்தது அதனுடன் எதனுடைய நிலையை இணைக்கின்றதோ அது மெய்யாக உணர்த்துகின்றது. ஆகவே நாம் இந்த உயிரின் தன்மை நாம் உடலே தீயிலே குறித்தாலும் இந்த உயிர் அழிவதில்லை. ஆக தன் உணர்வின் தொடரால் சீமைகளை தனக்குள் வராது. ஆக அதிலே வேகாது வேகா நிலையாக மெய்யின் உணவை அழியா நிலையாக அது இருக்கின்றது இது மெய். ஆக நம் உடலின் உணர்வுகள் அனைத்தும் பொய். இது அனைத்தும் மீண்டும் உடலின் தன்மை கொண்டு கரைந்து கொண்டே இருக்கும். ஆக மெய்ஞானி உணர்வை நமக்குள் அந்த வேகா கலையாக அருண்ஞானின் நீரை நமக்குள் ஊற்றி அந்த உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி ஒளியும் சரீரமாக நமக்குள் பெருக்கி இந்த வாழ்க்கையில் வரும் இருளை போற்றி மெய்ஞானி உணர்வை நமக்குள் பெருக்கி உயிருடன் ஒன்றிய நிலையை நாம் பெருக்குவோம். அழியா பெறுவாள் என்ற நிலையில் ஒளியின் சரீரமாக பெறுவோம் என்று பிரார்த்தித்து இதை நாம் அடுத்து தியானத்துக்கு செல்வோம். இப்ப கேட்டுணர்ந்தோர் இன்றைய நாளில் எனக்கு கஷ்டம் என் உடலின் நோய் எனக்கு தலைவலி என் பையன் சண்டையிடுகின்றான் என் தொழில் மந்தம் என்று சொல்லாதீர்கள். இதையெல்லாம் இன்றைய நாள் உங்களிலே இதை பெருக்கி விடாதீர்கள். மகிழ்ச்சியின் சக்தி என் நிலையை பெருக வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் ஓங்கி எடுத்து என் தொழில் வளம் பெருக வேண்டும் என் உடல் நலம் பெருக வேண்டும் என் உயர்ந்த ஞானம் பெருக வேண்டும் குழந்தைக்கு அருஞானம் பெருக வேண்டும் என்ற இந்த உணர்வினை நீ கேட்டு இந்த தியானம் முடிந்த பின் இந்த உணர்வின் ஆற்றலை உங்களுக்குள் வளர்த்து இதையே பெற வேண்டும் என்ற இதை பிரித்து உங்கள் வாழ்க்கையில் உயிரினம் ஒன்றி மெய் ஒளியின் உணர்வாக நீங்கள் பெருக வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை தியானிக்கின்றோம்.
ஆடி மாதங்களில் பெரும்பகுதி மக்கள் கூட்டமாக சென்று நீர்நிலைகள் கூடும் இடங்களில் நீராடுவார்கள். அது நீராடிய பின் ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனையோ பல அபிஷேகங்களையோ பல வேண்டுதல்களையோ நிறைவேற்றுகிறோம் என்றும் செயல்படுத்துகின்றார்கள். அதை பெரும்பகுதி அந்த நதிகள் கூடும் இடங்களில் அதாவது கூடு துறை அதாவது ரெண்டு நதிகளோ அல்லது மூன்று நதிகளோ இப்படி சங்கமமாகும் இடங்களில் அதை செயல்படுத்துவார்கள். அவ்வாறு அந்த இடங்களிலே இது நீராடினால் சொர்க்கம் போகலாம், குடும்பம் சீராகும், தொழில் சீராகும், தன் வாழ்க்கையில் எண்ணியது நடக்கும் என்று, அதே சமயத்தில் பாவங்களை போக்கலாம் என்று. ஆக ஞானிகளால் காட்டப்பட்ட பேருண்மைகளை, இயற்கையின் இயக்கங்களையும் அதில் ஏற்படும் மாற்றங்களையும், தன் தன் இனத்தை அது எப்படி உருவாக்குகின்றது, வித்துகளை பெருக்குகின்றது, தன் இனத்தை விருத்தி செய்கின்றது, பெருகுகிறது என்பதை நாம் இப்படி வந்த நிலையை காட்டி, நாம் அடுத்து எதை பெருக்கி எங்கே செல்ல வேண்டும் என்று அவர்கள் கூடுதுறை என்றும் சங்கமம் என்றும் பெருக்குதல் என்றும் காரணப் பெயர்கள் வைத்து அதற்குண்டான நிலைகளை நினைவுபடுத்தி, அந்த மாதம் முழுவதுமே இந்த உண்மையின் உடலை அறிவதற்கு அதையெல்லாம் காட்டியிருந்தாலும் சாதாரண சாங்கிய நிலைகள் கொண்டுதான் இது செயல்படுகின்றது. அது கார்த்திகை நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் தன் தன் அது உமிழ்த்தக்கூடிய உணர்வுகள், அந்த துகள்கள் சந்தர்ப்பவசத்தால் ஒரு வியாழன் கோளுடைய சத்தில் அது மூன்றும் கலந்தால் இதுவும் கூடுதுறைதான், ஒரு உயிரணுவினுடைய தோற்றமாக அங்கே உருவாகின்றது, ஆனால் சங்கமமாகின்றது. அந்த உயிரணுவோ ஒரு துடிப்பின் தன்மை கொண்டு தனக்குள் இயக்க சக்தியாக மாறி, வெப்பத்தின் தன்மை கொண்டு காந்தத்தால் ஈர்க்கும் நிலை பெற்று, ஒரு வளர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்ததாக இப்படி உருப்பெறுகின்றது. ஆக இதை கூடுதுறைதான், இது சங்கமம் தான். ஆக இன்று நாம் நதிகள் என்று சொல்லுகின்றோம், ஜீவ நதிகள் என்று சொல்லுகின்றோம், இது அனைத்தும் சேர்ந்து கடலிலே சென்று சங்கமம் ஆவது போன்றுதான். இப்படி சந்தர்ப்பவசத்தால் இப்படி உமிழ்த்தப்பட்ட நிலைகள் ஒன்றுடன் ஒன்று அது இணைந்து, கூடுதுறை ஆனாலும் அது இணைந்து சங்கமமாகி புது நிலைகளாக உருவாகின்றது. பொதுவாக 27 நட்சத்திரங்களும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கதிர் இயக்கங்கள், பிற மண்டலங்களிலிருந்து வரக்கூடியதை அது மாற்றி அமைத்து பரவக்கூடிய அந்த சக்திகள், சூரியனுடைய ஈர்ப்பிற்கு அது வரும் பாதையில் கோள்கள் அது எடைமெறித்து அதை நுகர்கின்றது. பொதுவாக கோள்கள் அந்த துருவத்தின் வழிதான், வடக்கு திசை வழியாகத்தான் அதை பெரும்பகுதி கவரும். ஆக இப்படி 27 நட்சத்திரங்கள் அது உமிழ்த்தக்கூடிய சக்திகள், அந்த அலைகள், கோள்கள் அதை துருவப்பகுதி வழியாக இதை நுகர்ந்தால் அந்த இடம் அது கூடுதுறைதான். இப்படி இயற்கையினுடைய நீதிகள் ஒன்றுக்கொன்று கலவையாகி அது பெருகி வரும் நிலைகளை கூடுதுறை என்று காரணப் பெயரை வைத்து, எப்படி இது பெருகி வருகின்றது, நம் பிரபஞ்சத்தை சேர்ந்த ராகு என்ற ஒரு கோளை எடுத்தாலும், அது இப்ப நம் உடலுக்கு ஒரு தோல் நம் மேலே எப்படி மூடியிருக்கின்றதோ அதுபோன்று ஒரு ஆற்றல் கொண்டதுதான் அந்த ராகுகோளுடைய சக்திகள். இப்ப நாம் ஒரு பலகாரமே சுடுகிறோம் என்றால் அந்த சுட்ட பின் பார்த்தால் உள்ளே மாவு மிருதுவாக இருக்கின்றது, ஆனால் வெளியிலே உள்ள தோடு அந்த ஓடு கடினமாக அது இருக்கின்றது. இதே போன்றுதான் என்ன அந்த மூடி மறைக்கக்கூடிய சத்து அந்த ராகுகோளுடைய நிலைகளுக்கு உண்டு. இதே போன்றுதான் கேது கோளை எடுத்துக்கொண்டாலும் அது விஷத்தின் தன்மை ஆற்றல் கொண்டது. ஆக நாம் மூடி மறைத்த அந்த நிலைகளுக்குள் இந்த கேதுகோளுடைய சத்து அது விஷத்தன்மையாக இருந்தாலும் அது ஊடுருவி இந்த உணர்ச்சிகளை தூண்டி அதனுடைய இயக்கத்தின் தன்மைகளை அது வெளிக்கொண்டு வந்து இயக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. ஆக இதையெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய கோள்கள் அது அது எடுத்துக்கொண்ட உணர்வுக்கப்ப பல மாற்றங்களாகி பல நிலைகளாகி அதைத்தான் கூடுதுறை என்று குரு இந்த இடத்திலே நமக்கு தெளிவாக்குகின்றார்கள். வான்வீதியில் இப்படி நட்சத்திரங்களும் கோள்களும் ஒரு சூரியனும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்திற்குள் எப்படி அது அது வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள் அது கூடுதுறையாகி சங்கமமாகி ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து அது பெருகி வருவதும் அது வளர்ச்சியாவதும் மாற்றங்கள் ஆவதும் இயக்கத்தின் தன்மை பெறுவதையும் இதையெல்லாம் அந்த காலகட்டத்தில் நினைவுபடுத்தி அதை நாம் தெரிந்து கொண்டால் நமக்குள் என்ன கலவைகளாகின்றது, நமக்குள் எது பெருகின்றது, அது பெருக்குவதற்கு காரணம் என்ன, நாம் எதை பெருக்க வேண்டும் என்று இந்த ஞானி காட்டிய நிலையில் நாம் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியை பெருக்கி தீமையின் விளைவுகளை நாம் கரைக்கக்கூடிய சக்தியாக அதை மாற்றக்கூடிய சக்தியாக உண்டாக்கி அருள்வழியின் சுடரை நாம் இயக்கக்கூடிய தன்மைக்கு இது வளர வேண்டும் என்பதற்குத்தான் இதுபோன்று சாஸ்திரங்களாக ஞானிகளால் காட்டப்பட்டது என்று குருநாதர் இதிலே விளக்க உரையாக நமக்கு கொடுக்கின்றார்கள்.
18 என்று இன்று நாம் தமிழ்நாட்டை கொண்டாடப்படுகின்றது. இன்று நம் தமிழ்நாட்டு ஆளுநர்கள் அனைத்தும் அனைவரும் சென்று தனிக்காந்தருக்கு கொண்டாடுவதும் மூன்று ஆண்டு அந்த ஆறுகள் எளிதாக இணைக்கும் இடங்களில் அவரவர்கள் குளித்து வைத்து ஆலயங்களுக்கு சென்று அருள் வழிபடுவது வழக்கம். இன்று நாம் எப்படி வழிபடுகிறோம் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆற்றில குடிசம் குழுவர்கள குடிசம் சாமியம் பண்ணேன் அர்ஜுன பண்ணேன் அப்படிங்கிற இந்த நிலைதான் இருக்கின்றதே தவிர இந்த கூடுதல் என்பது நாம் சரியாக அறிவதில்லை. பதினெட்டாண்டு இப்ப நம்ம உயிரின் அளவில் என்றால் மூன்று ஆறுகள் கூடும் இடங்களை கூடுவது என்று சொல்வார். அல்லது இரண்டு ஆறுகள் கூடுவது கூடுவது என்று சொல்வார். இந்த கிணறு சில அவர்களை கலந்து வந்து ஒவ்வொன்றும் இவருடன் நினைவுபடும் போது கூடுவது என்று சொல்வார். நமது விகிதம் இப்ப கார்த்திகை நட்சத்திரத்தில் பொதுவாக வந்து ஆண்டார் என்ற ரேவதி நட்சத்திரம் என்பதை கண்டார். இவர்கள் இணைவரும் சிறுத நட்சத்திரத்தை அடைந்து வியாழன் கோயில் என்று வரக்கூடிய தகவல் கண்ணும் மூன்றும் ஒன்றாக இணையப்படும் போது திருக்கோயில்வரும் அது மூன்றும் கூறி பெண்களோடு ஒன்று வழங்கப்படும் போது அத்தரவை வீடனு உண்டாகின்றது. இதற்கு கூறுகிறது இருபத்தி ஒன்று அதாவது ஒன்றுடன் ஒன்று இணைந்து சங்கமம் ஆகிறது என்று பெரு அதன் கீழ் நீடித்த நிலையம் கொண்டு எழுகின்றது. இதைக்கொண்டு மொத்த ஆறுகள் ஒன்றாக இணைந்து ஒரு கூடும் போது அதோட நிலைகள் மாற்றம் அடைகின்றது. இப்போ கூடி கூடி அதோட திருத்தங்களை தெரிந்து கொண்டு கடவுள் ஒரு சங்கமம் ஆகின்றது என்ற நிலையை சாஸ்திரங்கள் கூறுகின்றது. இதில் நாம் நூறாடினால் நமக்கு மோசம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், பாவங்கள் கிடைக்கும் என்றுதான் நமக்கு சொல்லுவது. அருகரை நினைக்கிறாங்க என்ன பாவம் போதும் நினைக்கிறாங்க என்ன தெரியல. ஒழுக்கே கோயிலுக்கு அர்ஜுன சொல்வம் சாமி கும்பிட்டன் மண்டன்ற நிலையில் தான் தருகின்றார். சூரியன் என்று வரக்கூடிய வெப்பம் காந்தம் இது நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களிலிருந்து நட்சத்திரங்கள் தனக்கு அந்த சக்தி பெறுகின்றது. நட்சத்திரங்கள் அது வெளிப்படுத்தும் உணர்வுகளே சூரியன் இருக்கின்றது. அது வரும் பாறையில் ஒவ்வொரு கோயிலும் திருவக்கோயில் அடைத்தவர்கள் தனக்கு அது பெருக்குகின்றது. அப்ப அதுவும் கூடுதல்தான் மற்ற நிலையில் இவரது கணக்கில் கலந்து பல கோள்கள் பல நட்சத்திரங்கள் உழைக்கும் இந்த நிலையில் பலக்கு இன்னொரு நட்சத்திரத்தின் சக்தி தரவது அடுத்த வயந்தரத்தொன்று வேறு நட்சத்திரம் எப்படி போல அந்த 27 நட்சத்திரத்தின் அந்த நட்சத்திரங்கள் உழைக்குவது சூரியன் தனது பக்கம் இருக்கும்போது இடைமறித்து இந்த கோள்கள் ஒவ்வொன்றும் தனக்கு அது கடந்து அது இணைந்து கூடுதலையாகின்றது. இதுடன் இணைந்து எது எவருடன் எந்தெந்த நட்சத்திரங்களின் நிலைகள் இணைகின்றதோ அதற்கு தக்க அந்த உணவு இயக்கமும் அது பெறுகின்றது. அதே சமயம் ராகு கேது என்ற கோள்கள் இந்த ரிஷித்தன்மையான நிலையில தனக்கு எடுத்து தன் குரு கோயில் அது தனது கூடு தெரியாத மாற்றி அந்த இசத்தின் தன்மை தனக்குள் இணைத்துக் கொள்கிறது. வாகு என்பது இப்ப நாம் மேலே இருக்கக்கூடிய பொது இது ராகம் மூடி நடக்கும் சக்தி வேண்டும். இப்ப நான் ஒரு பலாரமே செய்தால் உள்ளுக்கு நெருவாக இருக்கும், வேலை சுத்தம் போது அது ஓடி தன்மை அடையும். ஒரு மரமே இருக்கிறது என்றால் மேல் கட்டம் இருக்கும், அதற்கு வந்தான தசை இருக்கும். மறைத்து அது காக்கும் நடுகங்களாக மாறுகிறது. இப்படித்தான் ராக கேது கேது அதாவது கேது என்பது விஷயம், அது மற்ற கலங்களுடன் கலந்து அந்த உணர்ச்சிகளை தோன்றும் போது மேல் செய்து மூடி மறைத்து விடவினாலும் ஊருக்கு இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மைகள் உணர்ச்சிகளை நோக்கி அந்த பொருளை இயக்கத்திற்கு பெரும் தகுதி பெற்றது. ஆகவே அதனின்று வரும் உண்மைக்கும் இந்த சக்தியும் பிரபஞ்சத்தில் பரவப்படும் போது ஒவ்வொரு கோயிலும் அந்த புதிய கோயிலை நிகழ்ந்து தன் நிலையை இருக்கும் போது அறிவும் போய் வருகிறார். மற்ற கோயிலின் சட்ட விடுதலும் இதன் இனங்கள் அந்த கூடு ஒன்றும் இணைத்து இளமை தன்னை இருவரில் அதனுடன் கலக்கின்றது. அதன் விலங்கும் தன்னை தன்னுடன் இணைந்து அதன் இனத்தை சொலுத்துவது இதுதான் இங்கே சாதாரண மனிதனும் கூறுகளும் கொடுக்கிறோம் என்றால் வாங்குவது என்றவர்கள் ஒன்று இணைந்து கூடி அந்த உணர்வு மாற்றமும் இயக்கமும் என்ற எண்ணத்தை நாம் பகிர்ந்து கொள்வதற்குத்தான்.
ஒருநாள் இந்த உபதேசத்திலும் கூடுதுறை என்பதை பற்றி இன்னும் தெளிவாக சில விளக்கங்களை கொடுத்து சந்தர்ப்ப வசத்தால் ஒன்றுடன் ஒன்று மோதி 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 பல கலவைகளாகி பல வகைகளிலும் பல வழிகளிலும் அது ஆடி அசைந்து அதனுடைய நிலைகள் எப்படி பெருகி வருகிறது என்பதை பல உதாரணங்களை சொல்லி புறநிலைகளில் தாவர இனங்களுக்குள் பெருகும் நிலைகளையும் மனிதனுக்குள் எண்ணங்கள் உணர்வுகள் எடுத்து குணங்களின் அடிப்படையில் அணுக்களினுடைய பெருக்கங்களையும் இந்த கூடுதுறை என்பதை வைத்து இதில் பெருக்கக்கூடிய நிலைகளை உணர்த்துகின்றார்கள். உதாரணமாக வேப்ப மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கசப்பின் மனம் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அந்த வாசனை அது படர்கின்றது. அது ஆடி அசைந்து அது நகர்ந்து வந்தாலும் கூட சந்தர்ப்ப வசத்தால் ஒரு ரோஜா செடியின் அந்த நறுமணமான உணர்வுகள் அதன் அருகிலே வந்தால் இந்த உணர்வுகள் அதை இசைக்கப்பட்டு அது அசைந்து அது ஆடி நகரும்படி செய்கின்றது. அப்பொழுது ஒரு சீரான காற்றாக அடிக்கத் தொடங்குகின்றது. ரோஜாப்பனுடைய மனம் இந்த வேப்ப மரத்தினுடைய மனத்தை தாங்கி வந்த அணுக்கள் இதில் மோதப்பட்ட பின் ஆடி அசைந்து நகரத் தொடங்கியது. ஒரு சீரான காற்றாகின்றது. ஆனால் இப்படி நகர்ந்து அது அசைந்து சென்றாலும் கூட சந்தர்ப்பம் அந்த இடத்தில ஒரு விஷச்செடி அதிலிருந்து உமிழ்த்தக்கூடிய மனங்கள் அதுவும் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அலைகளாக அங்கே இருந்தால் இது வேகமாக வந்த நிலையில் இதற்குள் மோதிய பின் ஒரு அச்சப்படும் நிலை போன்று அஞ்சி அதற்கு மேல் போக முடியாதபடி ஒரு சுழற்சி போன்று ஆகி பின்னாடி வந்த வேப்ப மரத்தினுடைய அந்த வாசனைகளும் அதனுடன் கலந்து ஒரு சுழற்சி போன்று ஆகின்றது. இப்பொழுது நாம் ஒரு விஷமான ஒரு நஞ்சான ஒரு இருளான உணர்வுகளை நுகர்ந்தால் நமக்கு எப்படி தலை சுற்றல் வருகிறது என்று சொல்லுகின்றமோ இது போன்றுதான். இந்த உணவின் மனங்கள் இப்படி ஆடி அசைந்து வரும் வேளையில் இந்த விஷச்செடியினுடைய மனம் பட்ட பின் அது சுழற்சியாகி இந்த மூன்றுமே அந்த இடத்திலே ஒரு இரண்டரை கலக்கு மலை வரப்பட போகும்போது இதுவும் கூடுதுறைதான். ஆக இந்த சுழற்சியால் மூன்றுமே அது கலக்கப்பட்டு இணைந்து பூமியினுடைய ஈர்ப்பிலே இது பட்ட பின் அந்த தாவர இனத்தினுடைய மாற்றங்களாகி புதிதாக ஒரு வித்தின் தன்மை அங்கே ஒரு பெற காரணமாகின்றது. இப்படி நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய இயக்கங்களை பார்த்தோம் என்றாலும் 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களிலிருந்து கவர்ந்து அது இந்த பிரபஞ்சத்திற்கு உகந்ததாக அது மனங்களை அந்த சத்துக்களை மாற்றி உள்ளே அனுப்பினாலும் இடைமறித்து கோள்கள் அதை கவர்ந்து அது தன் பங்குக்கு எடுத்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய நிலைகளையும் சூரியன் தன்னுடைய ஈர்ப்பு அந்த பாதையிலே இது நுகர்ந்து அதில் உள்ள விஷத்தன்மைகளை தன்னுடைய பாதரசத்தால் அது மோதப்படும் போது பிரித்து வெப்பம் காந்தம் என்ற நிலைகள் உருவாக்கினாலும் இந்த விஷத்தை அது வடிகட்டிய நிலையில் மீண்டும் இந்த தொக்கி உள்ளதை இது கவரப்பட போகும்போது இந்த வெப்பம் காந்தம் விஷம் என்றாலும் இது மூன்றும் சேர்ந்து கூடுதுறையாகி இது மற்றொன்றை இயக்கக்கூடிய ஒரு துடிப்புள்ள நிலையாக ஒரு அணுவின் தன்மையாக இயக்க சக்தியாக இயக்க அணுவாக மாறுகின்றது. இதே போன்றுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்சத்திரங்களுடைய சக்திகளும் வியாழன்கோளுடைய சக்திகளும் அது இணைக்கப்பட்டால் அதனுடைய சந்தர்ப்பம் ஒரு உயிரினுடைய தோற்றமாகி அது ஒரு கூடுதுறையாகி அது ஒரு உயிரினுடைய தோற்றமாகப்பட போகும்போது இங்கே நாம் தாவர என சத்துகள் என்று பூமிக்குள் சொல்லுகின்றமே அதிலே இந்த உயிரணு பட்டபின் தன்னுடைய துடிப்பினுடைய வெப்பத்தால் அதை கொதிப்படைய செய்து அந்த மனத்தை தனக்குள் ரெண்டரை கலக்கப்பட போகும்போது அந்த வெப்பத்தால் அது இயக்கப்பட்டாலும் காந்தம் அதை கவர்ந்து அந்த ரெண்டரை அந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு உரைய செய்யப்படும் பொழுது எந்த மனமோ எந்த சத்தோ அது அங்கே அணுவின் தன்மையாக அது தோற்றுவித்து அந்த அணுவினுடைய மலமாக அந்த உயிரோடு சேர்த்து அந்த அணுவோடு சேர்த்து அது உரையின் தன்மை பெறும் பொழுது அதுவும் கூடுதுறைதான் ஒரு உடலாக அங்கே உருப்பெறுகின்றது. இப்படி பல நிலைகள் வளர்ச்சியாகி எத்தனை மாற்றங்களாகி வந்தாலும் கூட இன்று மனிதனாக நாம் வளர்ச்சி அடைந்து வந்த பின் இதில் நாம் கோபப்பட்ட உணர்வோ வேதனைப்படும் உணர்வோ ஆத்திரப்படும் உணர்வுகளோ சந்தர்ப்பவசத்தால் இதை நாம் நுகர்ந்தாலும் இந்த உணர்வுகளும் நம் உயிரால் அது மோதப்படும் அந்த சந்தர்ப்பம் கண்ணில் இருக்கக்கூடிய காந்த புலனறிவு அதை இழுத்து ஆன்மாவாக மாற்றி சுவாசிக்க செய்து உயிரில் மோதப்படும் போது இது பிரம்மா பிரம்மம் எந்த உணர்வின் சத்து அந்த மனத்தை நாம் சுவாசிக்கின்றோமோ இப்ப உதாரணமாக ஒரு மிளகாயினுடைய காரமான அந்த மனத்தை நாம் சுவாசித்தோம் என்றால் ஆ என்று அந்த உணர்வுகள் அங்கே பிரணவமானாலும் இயக்க சக்தியாக அந்த மனம் இயக்க செய்கின்றது. இதே போன்று ஒரு வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய கசப்பின் தன்மையை நாம் சுவாசித்தம் என்றால் ஓய் என்று அதனுடைய சத்தங்களாக அது அசைந்து இசைந்து இந்த உணர்வுகளாக வெளிப்படுகின்றது. ஆக இது உயிரிலே மோதப்பட போகும்போது பிரம்மா உருவாக்கும் தன்மையாக இதுவும் கூடுதுறைதான். ஆக ஒரு மனிதன் அது வேகமாக கோபமாக ஆத்திரமாக பேசுகிறான் என்றால் இந்த உணர்வுகள் அது இணைந்து நம்மையும் அந்த சந்தர்ப்பம் கோபமாக பேச செய்கின்றது. அந்த உணவின் சத்து நம் ரெண்டலை கலந்து உடலில் அணுக்களின் தன்மையாக அந்த கோபத்தின் தன்மையாக நமக்குள் உருவாக்குகின்றது. இதுவும் கூடுதுறைதான். எந்த உணவின் சத்து இந்த கார குணம் அந்த கோப குணம் என்று சொல்லியிருந்தமே அது உறைந்த பின் அந்த அணு உரு பெற்ற பின் அதன் மனமாக அதன் ஞானமாக அதன் பிரம்மாவின் மனைவி சிருஷ்டித்த அந்த உணர்வின் எந்த மனமும் அந்த ஞானத்திற்கொப்ப அந்த அணு இயக்க சக்தியாக மாறும். அதன் ஞானமாக இயக்கி மீண்டும் நம்மை கோபப்பட செய்து அந்த கோபத்தின் தன்மைக்கொப்ப மீண்டும் பல உணர்வுகளை அது நுகரும்படி செய்து அதை கவரும்படி செய்து அந்த அணு தன் இனத்தை பெருக்க தொடங்குகின்றது. ஆக கூடுகிற என்ற நிலையில் இப்படி சந்தர்ப்ப வசத்தால் நாம் எடுத்துக்கொண்ட இந்த மனங்களும் உறைந்த பின் அணுவாக சிருஷ்டியான பின் அது தன் இனத்தை வளர்க்கும் தன்மை வரும்பொழுது இப்படி இது இதனுடைய பெருக்கமாக நம் உடலுக்குள் அது ஆகின்றது. இப்படி சந்தர்ப்பவசத்தால் எத்தனை நிலைகள் புறநிலைகள் எப்படி பெறுகின்றதோ இது போன்ற மனிதனான நிலைகள் நம் உயிரில் இதுபோன்று மோதி அது ஜீவன் பெற்று பிரணவமாகி நம் உடலில் அணுக்களாக உருப்பெற்ற அதனுடைய பெருக்கத்திற்கு ஆக இப்படி பெற்ற பெருகும் நிலைகளை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் எதை பெருக்க வேண்டும் எதை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்பதை இந்த ஞானியில் காட்டிய அந்த ஆடி பெருக்கு என்ற நிலைகளை, இந்த உண்மையின் நிலைகளை, இயக்கங்களை வெப்பம், காந்தம், விஷம் என்றும், நான்காவதாக அது நுகரக்கூடிய சத்து, அது மனமாகி அந்த உணவின் இயக்கமாக அது முழுமையடைந்தாலும் அது தன் எண்ணத்தை பெருக்கும் சக்தியாக வருகின்றது. இதுபோன்ற நிலைகளை உணர்ந்து கொண்டு நாம் வாழ்க்கை நிமித்தம் அந்த அருள் வழியில் அருள்ஞானத்தை பெருக்கும் சந்தர்ப்பமாக, அருள் வழியின் சுடரை பெருக்கும் சந்தர்ப்பமாக இதை நாம் மாற்றிவிட்டால், இது நம் ஆறாவது அறிவின் துணை கொண்டு பிரம்மாவை சிறைப்படுத்தான் என்ற நிலையில் நாம் பெருக்க வேண்டியது எது, நாம் வளர்க்க வேண்டியது எது என்ற நிலையில் உணர்ந்து, அந்த ஞானியில் காட்டிய வழியில் அவர்கள் எப்படி இது சாஸ்திரமாக காட்டப்பட்டு அந்த மாதத்திலே இந்த உணர்வின் இயக்கங்களை எல்லோருக்கும் புரியும்படி அதை மீண்டும் நினைவு கொண்டு வரச் செய்து, நாம் இந்த அருள் வழியில் அருள் வழியின் சுடரை நாம் பெருக்க வேண்டிய அவசியத்தை அது ஞானிகளால் காட்டப்பட்ட நிலைகள் அதுதான் ஆடி பெருக்கு என்று குருநாதர் நமக்கு உணர்த்துகின்றார்கள்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாணத்தின் நேரங்களிலும் ஞானிகள் காட்சி அருள் பெருகு. நாம் குறிப்ப சொல்வது இந்த ஆடி பெருக்கு ஒவ்வொன்றும் ஒன்றுடன் மோதி இசைத்தன்மைகள் இயங்கு வந்தது. உதாரணமாக வேதமளித்தன் வாசனையை தங்கத்தும் ரோஜாக்கள் வாசனைகளை சூரியன் எடுத்துக்கொண்டாலும் இதன் அருகே வராதபடியே தள்ளிவிடும். அப்ப இதை கண்டு அதை ஆடி அசைந்து அதன் அடைந்து விடும். ஆனால் ஒரு விசேஷத்தையும் சர்ச்சையிலிருந்து வெளிவருவதும் இதை கண்டு அஞ்சி அந்த விசேஷத்தின் வழியை சூரியன் காந்த சக்தியை கலந்துவந்தால் அந்த அளவின் மோதனையுடன் சுழற்சியாகும். விஷத்தால் தாக்கப்படும் போது நான் எப்படி விஷந்தாக தலையப்படி சுட்ட ஆரம்பிச்சிருந்தோம், இதே சில உணர்வுகளில் விஷம் கலக்கப்படும் போது அதை சுழற்சி தன்மை அடைகின்றது. அப்படி ரோஜாக்கள் நல்ல நன்மை கொண்டது இந்த விஷத்தன்மை கலக்கப்படும் போது சுழற்சி அடைகின்றது. ஆனால் அதே சமயம் வேண்டிய அளவு சுழற்சியால் தனக்கு எடுத்துவிடுகின்றது. இது மூன்று சுற்றி கொள்கிறது. இதனை எதை கலந்தது அவனும் பெருக்கலாக வந்து வருகின்றது. இப்போ வேண்டும் சத்து 10%, ரோஜாக்கள் சத்து 3%, இவர் விசிஷ்டின் சத்து 1%, மூன்றும் ஒன்றாக இணைந்திருக்கார் கூடுவது. அப்போ இந்த விஷயத்தின் தன்னை காக்கப்படும் ஒரு சுழற்சி அவங்களையும் எடுத்து வேண்டும் சக்தியும் தனக்கு கூட்டி இந்த உலகின் தன்னை புதிதாக மாற்றி வந்தது கூறுகிறது. சூரியன் வந்து இதே போன்ற வெப்பம் காந்தமும் வெளிப்பட்டாலும் பிற மண்டலங்களிலிருந்து பிற நட்சத்திரங்கள் கலந்தாலும் சில கோள்கள் நட்சத்திரங்கள் நீக்கியது சூரியன் நீக்கி தனக்கு வரும்போது தனக்கு விளை வைக்க பாதரசத்தை அதில் தாக்கப்பட்டு அதனால் வெப்பமாகி விஷத்தை குறித்து விட்டு அதை தனக்கு உருவாகும் சக்தியாக மாறுகின்றது. ஆக வெப்பம், காந்தம், விஷம் மூன்றும் கூடி காந்தம் ஈர்க்கும் சக்தியாகவும், வெப்பம் உருவாகும் சக்தியாகவும், விஷம் இயக்கும் சக்தியாக மூன்றும் சேர்த்து அது கூடுதலையாக இயக்குகின்றது. நமது உயிர் இரு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஒரு உதாரணம். ஆண்பால் என்ற இந்த ரெண்டும் கூடி வியாழன் கோயில் கதையேற்றம் மூன்று ஒன்றாக கூடுதலையாக குடிப்பு நிலைகள் உருவாகின்றது. இதுவும் கூடுதலையாகி உயிரணி தோன்றுகின்றது. அப்ப அந்த உயிரணி தோன்றும் போது இந்த மூன்று எதை கவர்கின்றதோ அந்த மனத்தில் சத்தாக தன்னுடன் இணைந்து இந்த கூடுதலை கொடுத்தான். அது இணைந்து இது எப்படி மூன்றும் சேர்த்து ஒன்றாகி திருப்புதலை ஆனது தனக்கு கலந்து கொண்ட உணர்வுகள் இதை இணைத்து அணுவாக உருவாக்கி தன் உணவில் பற்றி இந்த மனத்தின் தன்மை கொண்டு உயிர்கள் எழுதி வாழும்போது இது கூடுவர் தன்னுடன் இணைந்து கூடுவரையாக அதை இணைந்து உடலை உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் ஆடிப்படுத்தந்து நினைவு கொள்ளும் நாள். ஆற்றில் கூறுகளை மீன் பெறப்படும் போது நம் உடல் உள்ள அழுக்கலை தோற்றிவிட்டு உலகில் உள்ள மக்கள் அனைவரும் தீவிரவாத அகற்றிவிட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று எண்ணங்களை கூட செய்வதும் தன் உடலுக்கு தீமையான உணர்வை இருக்கு அதை செயல்படாத நலர்களை அதை அகற்ற செய்வதற்கு இக்கூடுதல். நாம் கூட்டாக பேசிக்கிட்டு எனக்கு அந்த பாவமெல்லாம் போயிடும் அது போயிடும் சொல்லிவிட்டு அந்த அர்ஜுனை செய்தியை நீக்குவது அல்ல. அர்ஜுனன் என்பது நாம் நுகரும் உணர்வு உயிரை கிடந்தது அந்த உணர்வின் அலைகள் நம் உடலுக்கு பரவுகின்றது. நாம் நிகழ்ந்த உணர்வு உயிர் அணுவாக ஜீவ அணுவாக மாறுகின்றது. இது உயிரான சுருப்பாக இயக்குகின்றது. நாம் நிகழ்ந்த சற்றனை அணுவாக மாற்றி தன்னுடன் விலக்கு செய்து தன்னுடன் மலம் நம் உடலாக மாறுகின்றது. இப்போ விலக்கு கொண்ட மூன்றும் நமக்கு ஒரு கூடுவையாக நாம் எதை கவர்ந்ததோ அதன் தரையும் வழியும் அந்த அலசல் நமக்கு விளைகின்றது. இதையெல்லாம் இன்றைய நாளில் நாம் எண்ணுவது எதுவோ நாம் முந்தைய உடலை சேர்த்துக் கொண்ட நிலையும் நாம் உயிரின் நிலை கண்ணின் பார்வை உயிரின் இயக்கம் உயிரில் இருக்கும் காந்தம் கண்ணால் பார்க்கும் போது கடிதம். ஆனால் பதிவான நிலைகள் நம் கண்ணில் சேர்ந்த காந்தத்திலும் அதை எழுத்து நம் உயிரின் நினைத்து எந்த சூழ்நிலை எண்ணுகின்றன அது நமக்கு கூடிய வரைக்கும் தீமை என்ற உணர்வின் அணுக்களை உருவாக்க வேண்டும். ஒருவன் தீமை செய்கிறான் என்ற நாம் நுகர்ந்து பார்க்கப்படும் போது அதையின்றி விழுவதன் உணர்வினை சூரியனை காண்டப்படாது அதை கலந்து கொண்டால் மனமும் ஞானம் அவன் உணர்வினை நாம் நுகர்ந்து கொண்டால் அந்த மனம் நமக்கு ஞானமாக இயங்க தொடங்கி விடுகின்றது. அதே சமயம் நமக்கு உயிரின் தன்னை ஏற்றுக்கொண்டால் அறிவாக உருவாக்கிக் கொண்டால் பிரம்மம் பிரம்மா பிரம்மாவின் மனைவி சரசு. ஆனாலும் இந்த மூன்று மனித கூடுதலை ஆனாலும் அவன் வேதனைப்படுவன் உணர்வை சூரியன் சார்ந்த சக்தி தவறு என்றால் அந்த குணத்தில் சற்று சீதா சுழல் அதை காந்தமான அந்த லட்சுமியை எடுத்து தன்னுடன் இணைத்துக் கொண்டால் சீதா லட்சுமி அந்த சுழலில் லட்சுமி வளர்த்தால் என்று பொருள். அதை தனக்குள் கவர்ந்து கொண்டால் எந்த சுவை கொண்டு அந்த மனிதன் இப்போ உதாரணமாக மிளகாய் நான் சாப்பிட்டால் என்ன செய்வது இந்த சுவையை ஆயிரம் அளவை செய்கின்றது. கசத்தின் தன்மை நாம் நுகர்ந்தால் யோகி என்று விமர்த்த வருகின்றது. இதே போல் உணவுகள் தன்னுடன் இணைத்துக் கொண்டாலும் இப்படி அந்த சாந்த புலனறிவு இதை கவர்ந்து அதனுடன் இணைத்துக் கொண்டால் அவன் மனத்தில் ஞானமாக அந்த அணுவின் தன்மை அடைகின்றது. ஆகவே அதன் ஞானமாக அந்த அணு தன்னுடன் தன்னரை இணைத்து அவன் செயலாக இயக்கத் தொடங்கினான் பரம்பிரம்மம். ஆக அவன் கோபித்த உணவே சூரியன் காந்த சக்தி அது தனக்கு கவரப்படும் போது அவன் இணைந்து செயல்படுவேன் என்றால் பரம்பிரம்மம். அவன் மனத்தில் தன்னை ஒரு இயக்கப்படுகிறான் பிரம்மாவின் மனைவி சரசு. ஆக உடல் வெண்களை கலந்து அணிவு தன்னை தடப்படாது என்பது ஆண்கள் ஆகின்றது. அவன் சக்தியாக இயக்கப்படும் போது சென்றால் ஞானம். ஆக அந்த கோபத்தின் நிலையான காலத்தில் உணர்ச்சி எப்படி யார் என்று சொல்லிக் கொள்ளுமோ அதன் உணர்ச்சி ஏகங்களை எவ்வாறு கூட்டும் இதுவும் கூறுவதைதான். ஆக இவ்வாறு ஒன்றையும் ஒன்று நினைத்து மற்றொன்றோடு ஒன்றோடு இணைக்கப்படும் போது அதன் உணர்வுகள் இயக்க சக்தியாக மாறுகின்றன. அது அதனின் உணர்வுகள் ஒன்றுடன் ஒன்று இணைத்து அது பெருகப்படும் போது ஆதி பெருக்கு என்று இவ்வாறு ஒரு காரணத்தை வைத்து நாம் எதனை நமக்குள் பெருக்க வேண்டும் எதனை நமக்குள் வளர்க்க வேண்டும் என்பதனை ஒவ்வொரு விழாக்காலங்களிலும் ஒருவர் போதிப்பதை நான் பார்த்தால் அந்த உணர்வு நமக்கு அதே விளைச்சல் தன்மை நம்மை செயலாற்றும் வாழ்கின்றது. இது நான் பார்க்கிறேன் என்று ஒரு மந்தனை நான் பார்க்கப்படும்போது மகிழ்ச்சி உடையை நாம் சுவாசிக்கட்டும் அவர்களுக்கும் நடைபெற்று நம்மை ஆட இருக்கின்றது. இதைப் போன்று நாம் சுவாசித்து உணர்வு நம் உயிர் அதன் அளவாக மாற்றி அதன் இசையாக நம்மை இயக்கச் செய்யும். அந்த உலகில் தன்னை எதுவோ அவன் வழிகொண்டு நம் உடலையே அந்த அணுக்கள் பிறகு தொடங்கி வருகின்றது.
உதாரணமாக ஒரு கோபப்படுவரை சண்டையிடுவரை நாம் அடிக்கடி நாம் சந்திக்க நேர்ந்தால் இந்த உணர்வுகள் சுவாசிக்கப்பட போகும்போது நம் இரத்த நாளங்கள் எல்லாம் விடைத்து விடுகின்றது. நம் உடலில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் எல்லாம் அதனுடைய உணர்வின் சீரான இயக்கம் இல்லாது நாம் சாந்தம் ஞானம் போன்று அமைதியாக ஏற்கனவே வாழ்ந்து வந்திருந்தாலும் இந்த உணர்வுகள் கலந்த பின் அந்த சாந்தமான நிலைகள் வாழ விடாதபடி வெறுப்பின் தன்மையும் வேதனையின் தன்மையும் நமக்குள் பெருக்கத் தொடங்கி அதற்கு தகுந்த சொல்லாக செயலாக நம்மை இசைக்கும்படி அந்த ஆடி அந்த உணர்வின் இயக்கமாக நம்மை ஆட்டி அந்த அசைவுகளாக அது அந்த உணர்வின் தன்மை பெருக்கத் தொடங்கி விடுகின்றது. இது சந்தர்ப்பம். உதாரணமாக ஒரு ஆடு நரியை பார்க்க நேருகின்றது, நரியும் ஆட்டை பார்க்கின்றது. ஆனாலும் நரி அதை கொன்று புசிக்கும் நோக்கத்தோடு அந்த உணர்வுகளை பாய்ச்சுகின்றது. ஆடு இந்த உணர்வை நுகர்ந்த பின் அந்த நரியின் உணர்வுகள் இதற்குள் ஆடி அது உணர்வுகள் புகுந்து இயக்கி அந்த ஆட்டினுக்குள் தற்காத்துக் கொள்ளும் உணர்வுகளை தூண்டச் செய்து அதிலிருந்து விலகிச் செல்லும்படி நகர்ந்து செல்லும்படி அசைந்து செல்லும்படி இந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. ஆனாலும் மோதிய உணர்வுகள் உயிரிலே மோதி பிரம்மமாகின்றது, இந்த உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த ஆட்டினுடைய நினைவு அந்த நரியினுடைய நினைவை ஆட்டிற்குள் வரப்படும் போது இந்த உணர்வுகள் கூடுதுறை அது பெருகி நரியினுடைய உணர்வுகள் ஆட்டின் உடலிலே பெருகி அந்த உணர்வுகள் சங்கமமாகி உடலை விட்டு ஆடுவினுடைய ஆன்மா பிரிந்தால் அந்த நரியினுடைய ஈர்ப்பிற்குள் சென்று அந்த உணர்வை பெருக்கி அந்த நரியாக இது பெருகி விடுகின்றது. இதுவும் சந்தர்ப்பம்தான். இது போன்றுதான் இங்கே எப்படி இது பெருக்கமாகின்றதோ இந்த வாழ்க்கையின் நிமித்தம் நாம் எத்தனையோ பேர் எத்தனையோ உணர்வுகளை நாம் சந்திக்க நேருகின்றது. நோயாளியினுடைய உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளை சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் அது பரபிரம்மம் சீதா லட்சுமியாக அது கவர்ந்து வைத்துக் கொள்கின்றது. ஆனால் நாம் அவரை பரிவுடன் பண்புடன் விசாரித்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் ஒற்று பார்க்கின்றோம். கண்ணினுடைய காந்த புலனறிவு பதிவாக்குகின்றது, ஈர்க்கின்றது. ஆக அதை நாம் சுவாசிக்கப்படும் பொழுது நமக்குள் அந்த உணர்வுகள் உயிரில் பட்டு அந்த உணர்ச்சிகளாக அது ஆடி அசைந்து அவருக்குள் அந்த நோயின் தன்மை அவரை எப்படி அம்மம்மா அப்பப்பா என்று அந்த ஒலிகளை இசைக்கும்படி செய்ததோ இதே உணர்வுகள் நமக்குள்ளும் இது பெருகி நமக்குள் அந்த உணர்வுகள் இணைந்த பின் அதே உணர்வின் இயக்கம் நம் உடலிலும் இயக்கத் தொடங்குகின்றது. ஆனால் இப்படி நாம் அவருடைய உணர்வுகளை அதிகமாக பதிவாக்கி வளர்த்து கொண்டால் அவருடைய சந்தர்ப்பம் உடலை விட்டு அந்த ஆன்மா அது பெரிய நேர்ந்தால் யார் மீது அவரும் இந்த பற்று கொண்டு எண்ணினாரோ இந்த உணர்வின் இயக்கமாக உள்ளே வந்த பின் அதுதான் சங்கமம். அந்த ஆன்மா இங்கே சங்கமமாகி அவர் உடலிலே எந்த உணர்வின் தன்மை அங்கே நோயாக பெருக்கி அந்த உணர்வின் இசையாக அது பெருகி அது இயக்கியதோ இந்த உடலுக்குள் வந்த பின் இதே உணர்வின் இயக்கமாக இந்த ஒளிகளை அந்த உணர்ச்சிகளை இயக்கி அந்த உணர்வின் பெருக்கமாக அவருக்குள் வந்த நோயும் அவருக்குள் வந்த வேதனையும் இங்கே பெருக்கத் தொடங்குகின்றது. ஏனென்றால் அந்த ஆன்மா இங்கே சங்கமமான பின் அதனுடைய இயல்புகள் இப்படி நமக்குள் வந்துவிடுகின்றது. ஆக ஆடி அசைந்து என்று நாம் எப்படி தாவர இனங்களிலே புறநிலைகளே அது காற்று அலைகளால் அடித்து வரப்பட்டு ஒன்றுக்குள் ஒன்றாகி கலவையாகி புதுவிதமான வித்துகள் புதுவிதமான நிலைகளாக பல மனங்களை கலக்கும்படி மாற்றும்படி இயக்கும்படி வளர்க்கும்படி பெருக்கும்படி செய்கின்றது. இது போன்றுதான் நாம் மனிதர்களாக வாழக்கூடிய நாமும் இப்படி எத்தெந்த எந்தெந்த உணர்வுகளை யார் யார் வெளிப்படுத்தப்பட்ட உணர்வுகளை நாம் நுகர்கின்றோமோ இதுவும் ஆடி அசைந்து நமக்குள் கலவையாகி மாற்றங்களாகி அந்தந்த உணர்வுகளாகி இயக்கங்களாகி இதன் வழி அடித்து நமக்குள் வரப்பட்ட உணர்வுகள் நமக்குள்ளே இது புகுந்து இதை பெருக்க தொடங்குகின்றது. இதையெல்லாம் இயற்கையினுடைய நியதிகள். உதாரணமாக இந்த ஆறுகள் நீர் ஓட்டம் இருக்கிற இடங்களில் எல்லாம் பார்த்தோம் என்றால் ஒரு சில இடங்களில் அதாவது மூன்று விதமான நதிகள் அல்லது அது நீர் ஓடும் பாதைகளில் இது போன்று அது இணையும் சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு பக்கம் செம்மண் கலந்து அந்த நீர் வரும், ஒரு பக்கம் வண்டல் மண் கலந்த நிலைகள் வரும், ஒரு பக்கம் நன்னீராக வரும். ஆனால் இது மூன்றும் கூடுதுறையாக சேரும் பொழுது முதலே தனித்தனியாக செம்மண்ணாகவும் வண்டல் மண்ணாகவும் சுத்தமான நீராகவும் தெரிந்தாலும் இது மூன்றும் கூடுதுறையாகி கலக்கும் இடங்களிலே பார்த்தால் இது மூன்றும் இணைந்த நிலையாக சிறிது தூரமே இந்த வண்டலையும் செம்மண்ணையும் தெளிந்த நீரையும் பார்க்கலாம். ஆனால் அது சங்கமமாகி ரெண்டர கலந்து அது ஓடத் தொடங்கும் பொழுது பார்த்தால் ஒரே நிலையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த சங்கமமான நிலைகள் அதன் அதன் நிலைகள் இழக்கப்பட்டு மூன்றுமே ஒன்றான நிலைகளாகின. இதுபோன்றுதான் நாம் அன்பும் பண்பும் பரிவு கொண்டு நல்ல எண்ணங்கள் கொண்டு இந்த வாழ்க்கை நிமித்தம் வாழ்ந்தாலும் அன்றான வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பலதரப்பட்ட மனிதர்கள் பல குணங்கள் கொண்ட உணர்வுகள் கொண்டவர்களை நாம் சந்திக்கின்றோம். இங்கே எப்படி செம்மண் வண்டல் மண் நன்னீர் என்று சொல்கின்றோமோ இப்படி பலதரப்பட்ட உணர்வுகளை நாம் சந்திக்கப்படும் பொழுது அதில் எந்தெந்த குணங்கள் அது அதிகரிக்கின்றதோ அது நாம் நுகரப்படும் போது சங்கமம் அந்த உணர்வுகள் நம்முடன் இணைந்து ரெண்டர கலந்து அதில் எது வலுத்தன்மை அதிகமாயிருக்கின்றதோ அது சங்கமமாகி அந்த உணர்ச்சிகளுக்கொப்பவே நம்முடைய செயலாக்கங்களும் மாறுகின்றது. உதாரணமாக ஒருவர் சிரமப்படுகின்றார், நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் என்று அவருக்கு நாம் இதை சுவாசித்த பின் நமக்குள் அந்த சங்கமமான பின் அவரை எப்படியும் காக்க வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற இந்த உணர்ச்சிகள் வந்து அவருக்கு உதவியும் செய்கின்றோம். ஆனால் அவருடைய உடலில் விளைந்ததோ விஷத்தன்மை கொண்ட உணர்வுகள் அந்த நஞ்சான நிலையில் பட்டுதான் அவருக்கு அந்த நிலை வருகின்றது. ஆனால் நமக்குள் இணைந்த பின் இந்த உணர்ச்சிகளை தூண்டி அவரை காத்தாலும் கூட அந்த விஷமான உணர்வுகள் நமக்குள் கலந்த பின் அது சங்கமமாகி நம்முடைய நல்ல எண்ணங்களை உணர்வுகளை அதுவும் குறைக்க தொடங்கியது. எப்படி முதல்ல சொன்ன நிலையில் சங்கமமாகும் பொழுது அந்த நதி நீர் மூன்றும் கலந்து மாறுவது போன்று அவருடைய உணர்வுகளும் நம் நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் நல்ல அணுக்களுக்குள் இது சங்கமமாகி என்னுடைய கலவைகள் மாறப்பட போகும்போது அவருக்குள் விளைந்தது போன்று நமக்குள்ளும் அந்த ஈராச்சாரப்படி அந்த உணர்வுகள் நம்மை இயக்க தொடங்கியது என்றால் இதையெல்லாம் ஆடி பெருக்கு என்று இது கூடுதுறை என்றும் சங்கமம் என்றும் ஞானியால் காட்டப்பட்டிருந்தாலும் இதில் உண்மை நிலைகள் ஏன் எதற்கு என்பதை மனிதனுக்குள் கலவைகளாக எண்ணங்கள் உணர்வுகள் குணங்கள் மாறும் நிலைகளை இதை சுட்டிக்காட்டுவதற்குத்தான் இதையெல்லாம் தெளிவாக ஞானிகள் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். ஆனால் ஞானிகள் காட்டப்பட்ட நிலைகளை இங்கே கூடுதுறையில் நீராடி அந்த உணர்வுகளை நாம் குளித்து எழுந்து அதற்கப்பின் ஆலயங்களுக்கு சென்று வணங்கினால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று இந்த அடிப்படையிலே தான் செல்கின்றோம். ஆனால் நாம் அந்த கூடுதுறையிலே நீராடினாலும் கூட நம் உடலிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குகின்றோம். ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி கோபப்பட்டது ஆத்திரப்பட்டது பகைமையானது வேதனையானது நோய்வாய்ப்பட்டவரை சந்தித்தது இங்கே இந்த கூடுதுறையில் உடல் அழுக்கை நீக்கியது போன்று நம் ஆன்மாவில் அக அழுக்காக நமக்குள் மற்றவர்களுக்கு உதவி செய்தோம் பண்பு கொண்ட நிலையில் செயல்பட்ட நிலைகளை இதை நீக்க வேண்டும் என்பதற்குத்தான் அங்கே ஆலயத்தை வைத்து காட்டி இங்கே நீராடி வந்த பின் அந்த ஆலயத்திற்குள் சென்று ஏனென்றால் பல கோடி சரீரங்களில் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று பல வலுவான உணர்வுகள் எண்ணி அது வளர்த்து கொண்டது நமக்குள் சங்கமமாகி தீமையை நீக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது. அந்த தீமையை நீக்கக்கூடிய சக்தியை நமக்குள் சங்கமமாக இருக்கும் அந்த பேராற்றலை அங்கே நினைவு கொண்டு வந்து அங்கே தீப ஒளியை வைத்து ஆராதனை செய்கின்றார்கள். அங்கு தீப ஒளியால் பொருள் தெரிவது போன்று நாம் இந்த பொருளை அறிய முற்பட வேண்டும். அந்த பொருளை அறிந்து இந்த உண்மைகளை உணர்த்திய அந்த ஆலயத்தினுடைய பண்புகளை உணர்த்தி அந்த மகரிஷி அரசக்தி நாம் பெற வேண்டும். அங்கே வைத்திருக்கக்கூடிய மலரை போன்ற மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். பல கனிகளை வைத்திருப்பார்கள், அந்த கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும். அங்கே சந்தனமோ பட்ட மற்ற எத்தனையோ நறுமணங்களை அங்கே அபிஷேகம் செய்து கொண்டு நம் உயிரான ஈசனுக்கு நாம் அறியாது நாம் நுகர்ந்த பட்ட அழுக்கினை அங்கே நீராடி பொருளுக்கை போக்குவது கொண்டு இந்த அக அழுக்கை போக்குவதற்கு உயிரான ஈசனிடம் இந்த அருள் உணர்வை நாம் அபிஷேகம் செய்து நம் உடல் முழுவதும் அணுக்களுக்குள் இந்த உயர்ந்த சக்தியை ஊட்டப்பட்டு ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு இதை செம்மைப்படுத்தி நாம் தீமைகளை அகற்றும் நிலைகளுக்குத்தான் இது போன்று தெளிந்த நிலைகள் கொண்டு ஞானிகளால் இது சாஸ்திரங்கள் அடிப்படையில் பேருண்மைகளை நமக்கு வழிவகுத்து கொடுத்தார்கள். ஆக நாம் எது நமக்குள் கூடுதலையாகின்றது, எது நமக்குள் சங்கமமாகின்றது, ஆனால் இதை நாம் எதை கூடுதலையாக்க வேண்டும், எதை சங்கமமாக்க வேண்டும், எதை பெருக்க வேண்டும், எதை கரைக்க வேண்டும், எதை நமக்குள் வளர்க்க வேண்டும், இந்த வளர்த்து கொண்ட நிலையில் கொண்டு நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பதைத்தான் தெல்ல தெளிவாக ஞானிகளால் உணர்த்தப்பட்ட நிலைகள் இது என்பதை குரு இது நமக்கு
வழிகாட்டுகின்றார்கள். அடிக்கடி கோபப்படுவதை வளர்த்து போது அந்த உலகின் தன்மை நாம் கோபமாக வளர்க்கப்படும் போது நம் உடலில் நல்ல அணுக்களை செயலற்றதாக மாற்றி விடுகின்றது. இதன் வலி அழுக்கு கூடிய பின் அது செயலற்றதாக மாற்றப்படும் போது மனிதன் சாந்தமும் ஞானத்துடன் வாழத் தொடங்கினால் அதை வாழ விடாது. இதன் உலகு விருப்பு வேதனைப்படுத்தி உலகின் இசைகளை அது இயக்கப்படுகிறது. நாம் சொல்லிலும் சரி செயலிலும் சரி இது போன்ற உலகை அதை செயல்படுத்தும் போது எதன் இதன் உலகத்து உலகத்து சென்று அதை செயல்படுகின்றது அதன் இசையுடன் சேர்த்து அது அந்த உலகின் தன்மை கொடுக்கத் தொடங்கி விடுகின்றது. இதே போன்று நமது வாழ்க்கையில் உதாரணமாக ஆடு நரியை பார்க்கின்றது, நரியோ ஆட்டை பார்க்கின்றது. நரியான வேகமான உணவை இது கொண்டு புசிக்க வேண்டும் என்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றது. சூரியனோ அதிலிருந்து வெளிப்படும் உணர்வை தனக்கு கலந்து கொள்கின்றது. அப்ப அது உலகில் தன்னை வளர்ப்படும் போது பரம்பரம் ஆகின்றது, நான்காவது நிலை அடைகின்றது. அதன் உலகில் செயலாக வலுவாக இயக்க தொடங்குகின்றது. நதியின் உலகை ஆடு சுவாசிக்கும் போது அந்த உணர்ச்சியை இதை நோம்பின்படி செய்ய அதை கண்டு ஈழம் காத்துக்குள்ள உணர்களை அந்த உலக இசைகள் நகர்ந்து செல்லும்படி செய்கின்றது. இருந்தாலும் அந்த நதியின் உணர்வு ஆட்டின் உணவையே பெருகிவிட்டால் அவனின் இசை வந்து இந்த உடலை விட்டு ஆட்டின் உயிரான வழி சொல்லுமே என்றால் நதியின் உடலுக்கு சென்று அதன் உணர்வாக பெருகிவிடும், அதன் உடலை பெருகிவிடும். இதை கொண்டுதான் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பெறுகிறது போன்று நமது வாழ்க்கையில் பிறர்களும் கஷ்டத்தையும் வேதனையான நோய்வாய்ப்பட்டு வாடுவோரையும் பிறருக்கு துன்பம் செய்யும் மலர்களையும் சொல்லி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த உணர்வுகளை சூரியனின் காந்தப்புறம் அறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது. ஆனாலும் நாம் ஒரு நோயோடு இருப்போரை நாம் உற்று பார்த்து அவர் உடலில் இருந்து வரும் வேதனையான உணவை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் பரம் பிரம்மமாகின்றது, சீதா லட்சுமியாக மாறுகின்றது. அதன் நமது கருவியை அந்த நோயாக இருப்பதை உற்று பார்த்தால் அந்த உணவின் உடலை நமக்கு பதிவாக்கி விடுகின்றது, நினைத்து விடுகின்றது. அந்த நோய்வாய் உடலில் வெளிப்பட்ட உணவை நாம் நுகர்ந்தால் அந்த உணர்ச்சியின் தன்மையை நாம் இயக்கின்றது ஆடு. அந்த உலகின் தன்னை நம் உணவுக்குள் அது பெருக்குகின்றது. அப்படி பெருகிவிட்டால் அந்த மனிதன் உடலிலே வெளியே அது துடிக்கின்றது, ஆடுகின்றது, அலர்கின்றது. அதையே நாம் நுகரப்படும் போது நம் உடலுக்கு அதே உலகில் ஆட வைக்கின்ற மம்மா அவர் இப்போது ஆடுகின்ற வேதனைப்பட்டாரோ அதன் உலகின் அணுக்கள் நமக்கும் ஒன்பது வேதனைப்படுகின்றது. அந்த வேதனையின் நிலைகள் நமக்கு வளரத் தொடங்கிவிட்டால் நாம் யாரை பார்த்தோமோ அவர் உணர்வை அழிக்கையை நாம் என்ன தோன்றுகின்றோம். அப்படி எழுதும் போது அந்த உடலிலிருந்து வெளிவந்த அந்த ஆன்மா யார் கருவுடன் விளைத்தாலோ அந்த உடலுக்கு வந்து அதே உலகின் தன்மை சங்கமாகின்றது. அந்த சங்கமானத்தின் அந்த உடல்ல வந்த உலகின் தன்மை இங்கே ஆடி அசைந்து இந்த உலகின் தன்மையில் பெருக்கப்படுகின்றது. உலகின் உணர்வை நாம் சங்கமம் ஆகின்றதோ அதன் உலகின் தன்மை அதை இயக்கி அதை கலந்து அதனுடைய நிலைகள் ஆகின்றது. ஒரு ஆற்றில் ஒரு பக்கம் வருவது செம்மன், இன்னொரு பக்கம் வண்டன், இன்னொரு பக்கம் நன்மை, மூன்றும் அந்த கூடுதலில் கலக்கப்படும் போது சிறு தூரமே இதன் கலர்கள் பின் இது மூன்றும் ஒன்றாக கலந்து சங்கமமாகி ஏழு நிலையாக மாறும். இதை போன்றதால் நமக்கு நாம் சுவாசிக்கும் உணர்வு நமக்கு சங்கமம் ஆகின்றது. நாம் எதனில் நிலை அறிவிக்கின்றதோ அதன் வழிகொண்டு நமக்கு தனக்கு பெருவுகின்றது என்ற இதை நாம் தெளிவாக்கி பலருடன் நாம் பழகுகின்றோம், பல தீவுகளை பார்க்கின்றோம், அவருக்கு பண்புடன் உதவி செய்கின்றோம், பரிவுடன் அவரை கவனிக்கின்றோம். ஆனால் பரிவும் பண்பும் அவர் உடையிலே வரும் தீமையை நுகர்ந்து மனிதனை பழிகிறான் என்ற உணர்த்துகின்றது. ஆனால் நமக்கு சங்கமம் ஆகிவிடுகின்றது. அந்த கற்று நமக்கு சங்கமமாகி அவனை காக்க வேண்டும் என்ற உணர்வு நம்மை அதே உணர்வை நம்மை இயக்க தொடர்ந்துகின்றது. அந்த மனிதனை நாம் பாதுகாக்க தொடர்கின்றோம். ஆனால் அந்த மனிதன் உடலில் விசித்தன்மை கொண்ட நிலைகள் தான் அழுத்த திருவி அந்த உடலில் சிரித்து செய்வது. அதை நாம் நகரப்படும் போது அதன் வலிமை நமக்குள் வந்து நல்ல அணுக்களை இது கிடைக்க செய்கின்றது. ஆக நமக்கு இந்த உலகின் தன்மை அவன் எப்படி அம்மா அப்பா என்று அளவிலானோ அதன் உணவு கொண்டு நமக்கு அது சங்கமமான நிலைகள் அவன் வெளியில் அது பெருகத் தொடங்கி வருகின்றது. இப்படித்தான் மனிதனின் வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே பரிவும் பண்புகளோடு ஒருவரை நாம் காக்க முற்படும் போது அது நிகழ்ந்த உயிர் நம் உயிர்கள் என்று சங்கமமாகின்றது. அதன் அணுவின் தன்மையாக தனக்கு இணைத்து அதனை வளர்க்க செய்கின்றது. ஆக வளரும் பருவத்தில் அதை இணைச்சியில் உண்டப்படும் போது எந்த மனிதர்களில் எந்த வழி வந்தாலும் அதை நம் உடலுக்கு வந்த அணுக்களுக்கு அதை இலவாக கொடுக்கின்றோம், அதை பெருக்குகின்றோம், அதன் உணர்வாக நம்மை இயக்க வேண்டும் என்பதனை எல்லாம் நினைப்படுத்துவதற்குத்தான் இதை ஆடி பெருக்குகின்றது. ஆனால் நாம் எதை பெருக்குகின்றோம் என்ற நிலையை சற்று சிந்திக்க வேண்டும். நாம் கூடுவது நாம் பல வகை கொண்ட தீமைகள் இருந்தாலும் அந்த கூடுவரையை நாம் குறிப்போம் என்றால் தீமைகளை அடக்குகின்றோம், அதை நீக்குகின்றோம் மேல் அழுக்காக. ஆனால் நாம் பலரை சந்தித்து கோபப்பட்டோடு வேதனைப்பட்டோடு அந்த உணர்வை நமக்கு நிகழ்ந்தவரை சங்கமமாகிடுகின்றது. இதை எதனைக்கொண்டு நாம் இதை காக்கப்பட வேண்டும். இப்ப கூடுதலை பக்கம் அந்த நல்ல தெய்வங்களை வைத்திருக்கார், அதை நாம் பேணி காக்க வேண்டும். அடிக்கடியும் அபிஷேகமும் நாம் செய்கின்றோம், மலர்களை சேர்த்து கூடுகின்றோம், அங்கே கொடுத்து விட்டு நாம் அதைதான் எண்ணுகின்றோமே தவிர நாம் காசி கொடுத்து குரு வாங்கி அங்கே கொடுத்துடுவோம். ஆனால் நாம் இந்த உலகை தூய்மைப்படுத்திவிட்டு நாம் அந்த ஆலயத்துக்கு சென்ற பின் அந்த தீப ஒளி காட்டப்படுகின்றது, அங்கு இருக்கும் பொருள்கள் அனைத்தும் தெரிகின்றது. ஆக நாம் எதை உணர வேண்டும், கோயிலுக்கு சென்றது இந்த தீப ஆராதனை கொடுக்கப்படும் போது அங்கே எப்படி அங்கு இருக்கக்கூடிய பொருள்கள் வெளியால் தெரிகின்றன, அதை போன்று ஆறாவது அறிவும் தன்மை கொண்டு காட்டுகிறார், அதை அறிய முற்பட வேண்டும். ஏனென்றால் ஒளியில் காணப்படும் போது அந்த தெய்வத்துடன் உருவம் உண்டு, சங்க ஆவரணங்கள் அந்த சலுகையில் உண்டு. அதன் அருகில் மேலே மலர்கள் தீவப்பட்டுள்ளது. அதன் அருகில் சந்தனங்கள் வைக்கப்பட்டுள்ளன. சூரிய கோள்கள் அங்க வைக்கப்பட்டுள்ளது. இது விளக்கும் விதத்தில் நாம் காணுகின்றோம். ஆனால் அதே போல ஆறாவது அறிவில் பல கோடி சரீரங்களில் தீவிரங்களிலும் விடுபட வேண்டும் என்று ஒவ்வொரு சரீரத்திலிருந்தும் அதை விடுபட வேண்டும் என்ற உணர்வை நிகழ்ந்து நிகழ்ந்து அதன் அறிவாக பரிணாம வளர்ச்சி அடைந்து தீமையிலிருந்து விடுபடும் உணர்வும் வளர்ச்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து சங்கமமாகி மனிதனின் ஆறாவது அறிவாக உருவருகின்றது. ஆக இப்போது நம் தீமை என்றால் அந்த தீமையின் நிலையை நாம் அறிகின்றோம். அதற்கு வேண்டிய வைத்தியத்தை பார்த்து நீக்க தெரிந்து கொள்கின்றோம். நாம் இயற்கையில் விளைந்த பொருள்களும் அதன் இயற்கையில் சுவை இருக்கணும். அதனை அகற்ற நாம் வேக வைத்து தீமைகளை அகற்ற வேண்டும். மற்ற பொருள்களும் சுவையாக இருந்து சங்கமமாகி சுவையாக உணவை உட்கொள்ள வேண்டும். அதன் உணவின் தன்னை கொண்டு நல்ல அணுக்களை நமக்கு உருவாக்கி மகிழ்ச்சி வரும் தன்னையும் அங்கு எப்படி மற்ற சூழலை அகற்றிவிட்டு அதை சுவைக்கு உணவாக உட்கொள்கின்றன. இது போல இந்த ஆறாவது அறிவு காட்டுகிறார். இதனை வழிகொண்டு நாம் உலகில் தீமைகள் எப்படி உருவாகின்றது, தீமைகள் நம்முடன் சேராத வண்ணம் எப்படி நாம் இயக்க வேண்டும்,